நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
ஆராய்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம்.
மிகவும் பிரியமானவர்களே, இன்று நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த லூக்கா 7 அதிகாரத்தில் 100 அதிபதியின் விசுவாசம், இயேசு கிறிஸ்து விதவையின் மகனை உயிரோடு எழுப்புதல், இயேசு கிறிஸ்துவும் யோவான் ஸ்நானகனும், பாவியாகிய ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் பாதங்களை கழுவுதல் ஆகிய சம்பவங்களை நாம் படிக்கப் போகின்றோம். இந்த அதிகாரமானது ஒரு அற்புத சுகத்தோடு ஆரம்பிக்கின்றது. இயேசு கிறிஸ்து 100 அதிபதியின் வேலைக்காரனை பார்க்காமலேயே குணமாக்குகின்றார். இயேசு கிறிஸ்து நாயின் ஊர் விதவையின் மகனை உயிரோடு எழுப்பும் சம்பவத்தையும் லூக்கா ஒருவர் மாத்திரம்தான் தன்னுடைய சுவிசேஷத்தில் கூறியிருக்கின்றார். லூக்கா 8:54-55 ஜப ஆலய தலைவனாகிய யவீருவின் மகளை இயேசு உயிரோடு எழுப்பும் சம்பவம் குறிப்பிடப்பட்டுள்ளது. லூக்கா ஒருவர்தான் தன்னுடைய சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து மரித்த 2 பேரை உயிரோடு எழுப்பினார் என்று எழுதுகின்றார். லூக்கா 7:10 ஒரு 100 அதிபதியை பற்றி நாம் பார்க்கின்றோம். ரோமாபுரியில் அநேக போர்ச்சேவகர்கள் இருந்தார்கள். இந்த போர்ச்சேவகரில் 100 போர்ச்சேவகருக்கு அதிபதியாக இருந்தவன் தான் 100 அதிபதி. இவரை குறித்து 6 காரியங்களை நாம் பார்க்க முடியும். முதலாவது, இவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. 100 அதிபதிகள் ரோம படையின் முதுகு எலும்பு போன்றவர்கள். லூக்கா 23:47 அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் பல வசனங்களிலும் இருந்து 100 அதிபதியை பற்றி சிறப்பாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலேயே தங்கள் உயிரையும் விட தயங்காதவர்கள். இரண்டாவதாக, 100 அதிபதி வழக்கத்திற்கு மாறாக தன்னுடைய அடிமையின் மீது இரக்கம் பாராட்டும் ஒரு மனிதனாக இருந்தான். அந்த வேலைக்காரனை காப்பாற்றுவதற்காக எவ்விதமான இடையூறையும் சகிக்க அவன் தயாராக இருந்தான். ரோம சட்டத்தின்படி அடிமைக்கு எந்தவிதமான சுதந்திரமும் கிடையாது. பொதுவாக அடிமைகள் வேலைக்கு உதவாவிட்டால் அவர்களை மறிக்க விட்டுவிடுவார்கள். ஆனால் இங்கு இந்த 100 அதிபதி தன் அடிமையின் மேல் அளவு கடந்த பாசம் காட்டுவதை பார்க்கின்றோம். மூன்றாவதாக, இவன் ஒரு ஆழ்ந்த தெய்வ பயம் உள்ளவனாக காணப்பட்டான். ரோமர்கள் மக்களை கட்டுப்பாடோடு வைக்க வேண்டும் என்பதனால் அவர்களை சமய பற்றுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். ஆனால் இந்த 100 அதிபதி ஒரு உண்மையான தெய்வ பயம் உள்ளவனாக காணப்பட்டான். நான்காவதாக, இவன் மிகவும் அதிகமாக யூதர்களை நேசிக்கும் பண்புடையவனாக இருந்தான். யூதர்கள் புறஜாதியாரை ஏற்றுக்கொள்வதில்லை. புறஜாதியாரும் யூதர்களை வெறுத்தார்கள். அவர்களை குறித்து இழிவாக பேசினார்கள். ஆனால் இந்த 100 அதிபதி அவர்களுக்கு நல்லதொரு நண்பனாக காணப்பட்டான். ஐந்தாவதாக, இவன் ஒரு தாழ்மையான மனிதன். அந்நிய ஜாதியானோடே கலந்து அவனிடத்தில் போக்குவரவாயிருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்தலர் 10:28 வாசிக்கின்றோம். ஆதலால் அவன் இயேசு கிறிஸ்து தன் வீட்டிற்கு வருவதற்கு தான் தகுதியற்றவன் என்று கருதுகின்றான். மேலும் தானே நேரில் சென்று இயேசு கிறிஸ்துவிடம் பேசாமல் தன்னுடைய யூத நண்பர்களை இயேசுவிடம் அனுப்புகின்றான். பாராட்டத்தக்க உண்மையான தாழ்மை என்ற அரிய குணம் அவனில் காணப்படுகின்றது. ஆறாவதாக, இவன் விசுவாசம் உள்ள ஒருவனாக காணப்படுகின்றான். அவன் தன் அதிகாரத்துக்கு மக்கள் கீழ்ப்படிவார்களே ஆனால் இதைவிட எவ்வளவு அதிகமாக இயேசு கிறிஸ்துவுக்கு இயற்கை சக்திகள் கட்டுப்பட வேண்டும் என்று விசுவாசத்தோடு கூறுகின்றான். மேலும், ஆண்டவரே, இது உம்மால் ஆகும் என்று கூறுகின்றான். நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குமேயானால் நாமும் அற்புதத்தை காணலாம், நம் வாழ்க்கையும் புதிதாகும். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு என்று லூக்கா 7:9 கூறுகின்றது. இயேசு கிறிஸ்து 2 முறை ஆச்சரியப்பட்டார் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு அவர் விசுவாசம் இல்லாத அந்த யூத ஜனங்களை விட இந்த விசுவாசம் உள்ள 100 அதிபதியை குறித்து ஆச்சரியப்படுகின்றார். லூக்கா 7:11-16 நாயின் ஊர் விதவையின் மகனை இயேசு உயிரோடு எழுப்புவதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து இழந்த உயிரை மறுபடியும் திரும்ப கொடுக்கின்றார். இது உயிர்த்தெழுதல் அல்ல, உயிர் மறுபடியும் திரும்ப கிடைப்பது ஆகும். இயேசு கிறிஸ்து லாசருவுக்கு மறுபடியும் உயிர் திரும்ப கொடுத்தார். இது உயிர்த்தெழுதலுக்கு சமமாகாது. நாயின் ஊர் விதவையின் மகனும் லாசருவும் மறுபடியும் மரித்தார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவோ இன்றும் ஜீவிக்கின்றார். மரித்தவர்களில் முதற் பலனானவர் இவரே. மகிமையுள்ள சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்துவின் 2 வருகையின் போது உயிரோடு உள்ள விசுவாசிகள் மாறுபட்ட மகிமையான சரீரத்தோடு அவரோடு பறந்து செல்வார்கள். அதன் பிறகு அந்த சரீரத்துக்கு மரணமே கிடையாது. இங்கு மரித்து போனவன் நாயின் ஊர் விதவைக்கு ஒரே மகனாக இருந்தான். நாயின் ஊர் வழியாக பாடையை சுமந்து கொண்டு சென்றார்கள். இயேசு அவனை சந்திக்கின்றார், அவனுக்கு உயிர் கொடுக்கின்றார். இயேசு கிறிஸ்து தன் வழியில் சந்தித்த எத்தனையோ மரண ஊர்வலங்களில் மரித்த சரீரத்துக்கு உயிர் கொடுத்திருக்கக்கூடும். அவர் 3 பேர்களை விட அதிகமான பேரை மரணத்திலிருந்து எழுப்பியிருக்கக்கூடும். எடுத்துக்காட்டிற்காக மட்டும் 3 வகையான வயதுள்ள மக்களை குறித்து வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று ஒருவர் கூறுகின்றார். சிறு வயது பெண், ஒரு வாலிபன், ஒரு முதிர் வயதுள்ள ஒரு மனிதன் என்று கூறுகின்றார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு வயதான தனிமையான விதவைக்காக அவளுடைய ஒரே மகனை எழுப்பிக் கொடுக்கின்றார். அவர் அந்த விதவையின் மேல் மனதுருகுவதை நாம் காண முடிகின்றது. ஏனென்றால் அவர் விதவைகளை விசாரிக்கின்ற தேவன். தேவன் மன உருக்கமுடையவர் என்பதை நியாயாதிபதிகளின் புத்தகம் 10:16, சங்கீதம் 86:15, மார்க்கு 1:41, லூக்கா 7:13 ஆகிய வசனங்களில் பார்க்கின்றோம். சுவிசேஷகனாகிய லூக்கா மாத்திரம்தான் அடிக்கடி கர்த்தர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். நாயின் பட்டணம் நாசரேத்துக்கு தெற்கே இருந்தது. யூதர்களின் முறைமையின்படி அவர்கள் அவனை ஒரு திறந்த பெட்டியில் வைத்து தூக்கிச் சென்றார்கள். ஆதலால்தான் இயேசு கிறிஸ்து வாலிபனே எழுந்திரு என்று சொன்னவுடன் மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசினான் என்று லூக்கா 7:14-16 பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப மரித்த சரீரத்தோடு நேரடியாக பேசினார். அதை போலவே அவரது 2 வருகையிலும் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வாசிக்கின்றோம். அவர் தம் சொந்த சத்தத்தினால் மரித்த தம்முடையவர்களை தம்மிடமாக சேர்த்துக் கொள்கின்றார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பும் போது அவர்களோட நேரடியாக பேசினார். ஆனால் மற்ற அற்புதங்கள் எல்லாவற்றிலும் இந்த முறையை கையாளவில்லை. லூக்கா 7:19-20 யோவான் ஸ்நானகன் தன்னுடைய 2 சீஷர்களை இயேசுவினிடத்தில் அனுப்பி, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டனுப்புகின்றார். யோவான் ஸ்நானகன் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளில் கடைசியானவர். அவர் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இரண்டிற்கும் நடுவே ஒரு பாலமாக காணப்பட்டார். அவர் சாம்வேல், எலிசா, ஏசாயா, எரேமியா என்ற தீர்க்கதரிசிகளின் வரிசையில் வருகின்றவர். யோவான் ஸ்நானகன் சிறையில் அடைக்கப்பட்ட நாட்களில் அவருக்கு ஒரு சந்தேகம் வருகின்றது. அவர் மேசியாவை காண விரும்பினார். அவர் சிறையில் இருந்தபோது அவர் சோர்வுற்றவராக நெருக்கப்பட்டவராக இருந்தார். அவர் ஆண்டவரின் வருகைக்கு முன்னோடியாக இருந்தார். இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவராக காணப்பட்டார். இயேசு கிறிஸ்து மேசியாவாக இந்த உலகத்தில் தன்னுடைய வல்லமையினால் ராஜ்யத்தை அமைப்பார் என்று யோவான் ஸ்நானகன் எதிர்பார்த்திருந்தார். ஆனால் அப்படி நடக்காதபடியினால் யோவான் தன்னுடைய சீஷர்களை வருகிறவர் நீர்தானா என்று கேட்கும்படி இயேசுவிடம் அனுப்புகின்றார். இயேசு கிறிஸ்து யோவானுடைய சீஷர்களை உடனே அனுப்பிவிடாமல் சிறிது நேரம் காத்திருக்கும்படி செய்து அவர்கள் முன்னிலையில் நடக்கும் பல அற்புதங்களை அவர்கள் யோவானிடம் சொல்லும்படியாக காணச் செய்கின்றார். மேலும் மேசியாவின் வருகைக்கான அடையாளத்திற்காக முன் குறிக்கப்பட்ட ஏசாயா 35:5-6 லூக்கா 7:22 கூறுகின்றார். மேசியாவை குறித்து சொல்லப்பட்ட வசனங்கள் நிறைவேறி வருவதை யோவானிடம் சொல்லும்படியாக இயேசு யோவானின் சீஷர்களுக்கு கூறுகின்றார். யோவான் ஸ்நானகன் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார். ஆனால் அவர் இயேசு வேகமாக செயல்பட வேண்டும் என்று விரும்பினார். என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று லூக்கா 7:24 கூறுவதன் மூலம் யோவான் தன்னை நம்பும்படியாக ஆண்டவர் கூறுகின்றார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கின்றது, ரட்சிக்கப்படுகின்ற நமக்கோ அது தேவ வலனாயிருக்கின்றது என்று 1 கொரிந்தியர் 18:18 எழுதப்பட்டுள்ளது. சந்தேகங்கள் நாம் வல்லவர்கள் என்பதை அல்ல, நாம் ஒன்றும் அறியாதவர்கள் என்பதையே காட்டுகின்றது. நாம் வேதவசனங்களை எழுதப்பட்டுள்ளபடியே நம்ப வேண்டும். லூக்கா 7:24-25 இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை ஒரு பலமுள்ள அசைக்க முடியாத உண்மையான தீர்க்கதரிசியாக விளக்குகின்றார். 7:26-27 யோவான் ஸ்நானகன் ஒரு முக்கியமான தீர்க்கதரிசியாக இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர் என்று எழுதப்பட்டுள்ளது. இதோ நான் என் தூதனை அனுப்புகின்றேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று மல்கியா 3:1 முன் அறிவிக்கப்பட்டது நிறைவேறுவதை பார்க்கின்றோம். லூக்கா 7:28-29 இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை குறித்து ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை என்று சிறப்பாக கூறுகின்றார். தொடர்ந்து 30:30 பரிசேயர்கள் தேவ சித்தத்தை நிராகரித்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஆனால் ஆயக்காரரோ மனம் உவந்து முன் வந்து மனம் திரும்புவதற்கு ஏற்ற திருமுழுக்கை யோவான் ஸ்நானகனிடம் பெற்றார்கள் என்று பார்க்கின்றோம். பரிசேயர்கள் தேவனுடைய வார்த்தையை நிராகரித்ததை அவர்கள் யோவான் ஸ்நானகனிடம் திருமுழுக்கு பெற்றுக் கொள்ளவில்லை என்பதன் மூலம் அறிகின்றோம். ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவையும் யோவான் ஸ்நானகனையும் நிராகரித்தார்கள். கடினமான வழிமுறைகளை கை கொண்டதால் யோவான் ஸ்நானகனையும், எல்லா ஜனங்களோடும் கலந்து உரையாடியபடியால் இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் இவர்களை பார்த்து சந்தை வெளியில் குழல் ஊதுகின்ற பிள்ளைகளுக்கு ஒப்பாக கூறுகின்றார். மகிழ்ச்சியின் கீதத்தை இசைப்போம் என்று ஒரு பிள்ளை கூறும்போது மற்றவர்கள் இது மிகவும் மகிழ்ச்சியானது ஆதலால் வேண்டாம் என்றும், மற்றொரு பிள்ளை மரண கீதங்களை இசைப்போம் என்று கூறிய போது மற்றவர்கள் இது மிகவும் துக்கமான ஒன்று என்று நிராகரிப்பது போலவும் இது இருக்கின்றது. இன்றைய நாட்களிலும் இப்படிப்பட்ட நிலைமையை நாம் பார்க்க முடிகின்றது. குறை சொல்கின்ற பிள்ளைகளாகவே நாம் காணப்படுகின்றோம். இதை இயேசு லூக்கா 7:31-35 விளக்குகின்றார். லூக்கா 7:36 இயேசு கிறிஸ்து போஜனம் பண்ணும்படியாக ஒரு பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார் என்று பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து பரிசேயரை குறித்து அநேக முறை பேசியிருக்கின்றார். ஆதலால் ஒரு பரிசேயன் அவரை தன்னுடன் போஜனம் பண்ணும்படி வேண்டிக் கொண்டது ஒரு உண்மையான அழைப்பாயிராமல் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒற்றறியும்படியாக இருந்தது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த சம்பவத்தின் பின்னணியை நாம் கவனிப்போம். சீமோன் என்ற பரிசேயன் வீட்டிற்கு இயேசுவை அழைத்திருக்கின்றான். அக்காலத்தில் வசதியுள்ள மக்கள் தங்கள் வீடுகளில் வட்ட வடிவில் திறந்த வெளியில் கூடங்கள் அமைத்திருப்பார்கள். அதன் நடுவே சதுர வடிவில் அமர்ந்து உணவு அருந்துவதற்கு ஏற்றதாக இடம் அமைக்கப்பட்டிருக்கும். அங்கு பூஞ்சோலைகளும் நீரூற்றுகளும் கூட வைக்கப்பட்டிருக்கும். அங்குள்ள இதமான தட்ப வெப்ப நிலையில் அவர்கள் உணவு அருந்துவார்கள். ஒரு ரபி அல்லது போதகர் அவர்கள் வீட்டிற்கு உணவு அருந்த வரும்போது அக்கம் பக்கத்து மற்ற ஜனங்களும் உள்ளே வரவும் அமர்ந்து ரபியின் பொன்மொழிகளை கேட்கவும் அவர்களுக்கு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருந்தது. இவ்விதமாக விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களை விருந்துக்கு அழைத்தவர் முதலில் தோள்களை பிடித்து முத்தமிட வேண்டும். இது மரியாதைக்காக கட்டாயம் செய்யப்பட வேண்டும். இரண்டாவதாக விருந்துக்கு அழைக்கப்பட்டவரின் கால்களில் படிந்துள்ள தூசியை விருந்துக்கு அழைத்தவர் தண்ணீர் ஊற்றி கழுவ வேண்டும். மூன்றாவது, வாசனை கொடுக்கக்கூடிய திரவியத்தை விருந்துக்கு அழைக்கப்பட்டவரின் தலையில் தடவ வேண்டும். இந்த மூன்று காரியங்களும் விருந்துக்கு அழைத்தவர் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு செய்ய வேண்டிய அவசியமாகும். ஆனால் பரிசேயனாகிய சீமோன் இந்த காரியங்களை இயேசுவுக்கு செய்யவில்லை. அவர்கள் சாப்பிட அமரும் போது அவர்களுடைய வழக்கத்தின்படி கீழே அமர்ந்து இடது கையை சற்று உயரமான மெத்தையின் மேல் வைத்து இடது கையின் மேல் சாய்ந்து அமர்ந்து கால்களை சற்று பின்புறமாக நீட்டி வலது கை உண்பதற்கு வசதியாக வைத்திருப்பார்கள். அப்பொழுது அங்கு பாவியாகிய ஒரு ஸ்திரீ வந்தாள் என்று லூக்கா 7:37 கூறுகின்றது. அவள் ஒரு விபச்சாரியாக இருந்தாள். அவள் இயேசுவை கண்டு அழுது கொண்டு அவருடைய பாதங்களை கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தஞ்செய்து பரிமள தைலத்தை பூசினாள் என்று லூக்கா 7:38 கூறுகின்றது. பாவியான ஸ்திரீ இயேசுவுக்கு செய்த நற்காரியங்களை பரிசேயன் விரும்பவில்லை என்று 39 பார்க்கின்றோம். ஏனென்றால் சீமோன் அவளை குறித்து அறிந்திருந்தான். மனிதன் பார்க்கும் விதத்தில் கர்த்தர் பார்ப்பதில்லை. பரிசேயன் அவளை ஒரு பாவியாக பார்க்கின்றான். ஆனால் கர்த்தரோ அவளை பாவங்களில் இருந்து மன்னித்து பரிசுத்தப்படுத்துகின்றார். அந்த பாவியான ஸ்திரீயின் வாழ்க்கையில் கர்த்தர் 3 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். முதலாவது, அவள் பாவங்களை மன்னித்தார், இரட்சிப்பளித்தார், சமாதானம் அருளினார். இயேசு கிறிஸ்து பாவியான ஸ்திரீ செய்த காரியங்களை சீமோனுக்கு சுட்டிக்காட்டி அவைகளை நீ எனக்கு செய்யவில்லை என்று கூறி இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள் என்று கூறுகின்றார். இதை லூக்கா 7:44-47 வாசிக்கின்றோம். பாவியான ஸ்திரீ அநேக நற்காரியங்களை செய்தாள் என்று பார்க்கின்றோம். ஆனால் அவள் செய்த நற்காரியங்கள் நிமித்தம் அவளுக்கு ரட்சிப்பு கிடைக்கவில்லை. அவள் விசுவாசம் அவளை ரட்சித்தது என்று இயேசு கூறுவதை 50 வாசிக்கின்றோம். தீத்து 3:5 நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தம்முடைய இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று பவுல் கூறுவதை வாசிக்கின்றோம். இதிலிருந்து நற்கிரியைகள் செய்வதால் மட்டும் ரட்சிப்பு கிடைக்காது, இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தினால் மாத்திரமே ரட்சிக்கப்பட முடியும் என்பது தெளிவாகுகின்றது. ஏசாயா 59:1 ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை என்று வாசிக்கின்றோம். ஆகையால் பிரியமானவர்களே, நம்முடைய நற்கிரியைகளை சார்ந்து அல்ல, அவரை விசுவாசித்து அவருடைய ரட்சிப்பை நாம் ஏற்றுக்கொள்வோமா? ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய விலைமதியாத அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கத்துக்காக, எங்களுக்கு நீர் சம்பாதித்த ரட்சிப்புக்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் உமக்கு நற்கிரியைகள் செய்வதனால் அல்ல, உம்மேல் வைக்கும் விசுவாசத்தினால் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. கண்ணீரோடை விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடை அறுப்பார்கள். சங்கீதம் 126:5.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வபாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.